Few feelings compare with the tender emotions.
பெற்றோராவிரேதின் மெல்லிய உணர்ச்சிகளோடு சில உணர்ச்சிகளை தான் ஒப்பிடலாம். பரலோகத்திலிருந்து நேரடியாக ஒரு அருமையான குழந்தையை பெறுவதை விட இனிமையானது ஒன்றுமில்லை. என் சகோதரர் ஒருவர் ஒரு விசேஷித்த உணர்வை உணர்வு பூர்வமான விதத்தில் அனுபவித்தார். அவரது முதல் சிறிய மகன் வளர்ச்சி அடையாமல் பிறந்தான். 2 pounds 14 ounces எடை மட்டுமே இருந்தான். ஹண்டர் தனது முதல் 2 months மருத்துவமனையில் பிறப்பதற்கு பிந்திய தீவிர நிகழ்ச்சி பிரிவில் கழித்தான். அந்த மாதங்கள் மிக மென்மையான மாதங்கள், ஏனெனில் எங்களை போல குடும்பத்தினர் அனைவரும் நம்பினோம். உதவிக்காக கர்த்தரிடம் விண்ணப்பித்தோம். சிறிய ஹண்டர் பிறரை சார்ந்தே இருந்தான். அவன் உயிர் வாழ தேவையான பலனை பெற போராடினான். அவனது அன்பான தகப்பனின் வலிமையான கை தன் ஆபத்திலிருந்து சிறு குழந்தையை ஊக்குவிக்க அவரது குழந்தையின் சிறிய கையை பிடித்தது. தேவனின் பிள்ளைகள் யாவருக்கும் அது அப்படியே இருக்கிறது. நமது பரலோக பிதா அவரது அளவற்ற அன்புடன் நம் ஒவ்வொருவரிடம் வருகிறார். எல்லாவற்றின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. நாம் கற்கவும் வளரவும் அவரிடம் திரும்பி வரவும் நமக்கு உதவி செய்யும் வாஞ்சிக்கிறார். மனுஷனின் அழியாமையையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருவதே நமது பிதாவின் நோக்கம் என அது விளக்குகிறது. கர்த்தரில் நாம் அதிக நம்பிக்கையும் விசுவாசியும் விருத்தி செய்யும் போது நம்மை ஆசீர்வதிக்கவும் விடுவிக்கவும் அவரது வல்லமையை நாம் பெறலாம். மார்மன் புத்தகம் அதன் பக்கங்கள் அனைத்திலும் தமது பிள்ளைகளை விடுதலை செய்யும் கர்த்தரின் வல்லமையை பற்றி அழகிய தலைப்பை கொண்டுள்ளது. புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் நீப்பை அதை அறிமுகம் செய்தான். 20 verses அம் வாசிக்கிறான். கர்த்தருடைய உருக்கமான இரக்கங்கள் அவர் தெரிந்து கொண்டவர்களின் விசுவாசத்தை நித்தியமாக அவர்கள் விடுவிக்கக்கூடிய வல்லமையை பெருமளவும் அவர்களை பலவாக்குமளும் அவர்கள் எல்லோரும் மேலும் இருக்கும் என்ற அதிக இதோ நெப்பியாகிய நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வசனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள சத்தியங்களை நான் தனிப்பட்ட வழியில் அறிந்தேன். நமது பரலோக பிதா எவ்வளவு அருகில் இருக்கிறார், நமக்கு உதவ எவ்வளவு வாஞ்சியாயிருக்கிறார் எனவும் அறிந்தேன். ஒரு மாலை பொழுதியில் இரவு நெருங்கிக் கொண்டிருக்கும் போது என் பிள்ளைகளுடன் காரில் வந்து கொண்டிருந்தேன். ஒரு சிறுவன் தனிமையான சாலையில் நடந்து கொண்டிருந்ததை கவனித்தேன். அவனுடைய கடந்த பிறகு நான் திரும்பிச் சென்று அவனுக்கு உதவ வேண்டும் என்று வித்தியாசமாக உணர்ந்தேன். இரவில் அறியாதவர் அருகில் அவர் வருவது அவனை பயப்படுத்தலாம் என்று பயந்து தொடர்ந்து வண்டி ஓட்டினேன். போய் அந்த பையனுக்கு உதவு என்று வார்த்தைகளுடன் என் மனதில் அந்த பலமான உணர்வு மீண்டும் வந்தது. நான் அவனிடம் திரும்பிச் சென்று கேட்டேன், உனக்கு உதவி தேவையா? நான் உனக்கு உதவ வேண்டும் என்று உணர்ந்தேன். அவன் எங்களை நோக்கி திரும்பி அவனுடைய கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோட உதவி செய்வீர்களா, யாராவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு வர பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட உணர்த்துதலால் உதவிக்காக அவனது ஜெபம் பதிலளிக்கப்பட்டது. ஆவியானிடமிருந்து தெளிவான வழிகாட்டுதலை பெறும் அந்த அனுபவம் மறக்க முடியாத அடையாளமாக இன்னமும் எனது இருதயத்தில் இருக்கிறது. மேலும் இப்பொழுது 25 years பிறகு ஒரு உருக்கமான இரக்கத்தினால் சில மாதங்களுக்கு பிறகு அந்த பையனுடன் மீண்டும் தொடர்பு கொண்டேன். அந்த அனுபவம் என்னுடைய கதையை மட்டுமல்ல அவனுடைய கதையும் கூட என கண்டுபிடித்தேன். இப்போது டெரிக் நான்ஸ் தன் சொந்த குடும்பத்தை உடைய தகப்பன். கர்த்தர் நமது ஜபங்களை கேட்டு பதிலளிக்கிறார் என்ற நம்பிக்கைக்கு அஸ்திபாரமாக அமைய இது உதவுகிறது. இந்த அனுபவத்தை நாங்கள் இருவரும் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நாம் தனிமையில் இல்லை என்பதை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கற்பிக்க பயன்படுத்துகிறோம். அந்த இரவில் டெரிக் பள்ளி நேரத்திற்கு பிறகு ஒரு நிகழ்ச்சிக்காக தங்கியிருக்கிறான். கடைசி பேருந்தை தவறவிட்டிருக்கிறான். ஒரு இளம் 15 years வீட்டுக்கு அவனால் செல்ல முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு நடக்க தொடங்கினான். அந்த தனிமையான சாலையில் அவன் நடந்த போது 1.5 hours கடந்தது. வீட்டுக்கு இன்னும் பல மைல்கள் இருந்தது. கண் பார்வையில் எந்த வீடும் இல்லை. அவன் பயந்தான். விரக்தியில் அவன் ஒரு கற்குவியலின் பின்னால் சென்று முழங்காலில் நின்று உதவிக்காக பரலோக பிதாவிடம் கேட்டான். டெரிக் சாலைக்கு வந்து சில நிமிடங்களில் இதற்காக ஜெபிக்க தேவைப்பட்ட உதவியை செய்ய நான் நின்றேன். இப்போது இந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு டெரிக் இப்போது நினைவு கூர்ந்தான். ஒரு எலும்பும் தோலுமான கிட்ட பார்வையுடைய சிறுவனாகிய என் மீது கர்த்தர் மனதாயிருந்தார். உலகத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் அவர் என் சூழ்நிலையை அறிந்து எனக்கு உதவி அனுப்பும் அளவுக்கு என்னை நேசித்தார். அந்த கைவிடப்பட்ட சாலையோர சம்பவத்திலிருந்து அநேக நேரங்களில் கர்த்தர் எனது ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார். அவரது பதில்கள் எல்லா நேரங்களிலும் உடனடியாக தெளிவாகவும் இருப்பதில்லை. ஆனால் அவர் என்னை அறிவது இன்று தெரிவது போல அந்த தனிமையான இரவிலும் தெரிந்தது. வாழ்க்கையின் இரண்டு நிழல்களில் என் உலகத்தை மூடும் போதெல்லாம் என்னை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வர எப்போதும் அவரிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என நான் அறிவேன். டெரிக் சொன்னது போல எல்லா ஜபமும் உடனே பதிலளிக்கப்படுவதில்லை, ஆனால் உண்மையாகவே நமது பிதா நம்மை அறிகிறார், நமது இருதயங்களில் வேண்டுதல்களை கேட்கிறார். அவர் தனது அற்புதங்களை ஒரு சமயத்தில் ஒரு ஜபத்துக்காக, ஒரு சமயத்தில் ஒரு நபருக்காக செய்கிறார். நாம் விரும்புகிற விதமாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் நாம் வளர நமக்கு மிகவும் உதவக்கூடிய விதத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார் என நாம் நம்பலாம். நமது வழியை விட அவரது வழி சிறந்தது என நம்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது சித்தத்தை அவருக்கு அர்ப்பணித்து கடினமாக இருக்கலாம், ஆனால் அவரை போலவும் அவர் நமக்கு கொடுக்க சமாதானத்தை கண்டுபிடிக்கவும் இது முக்கியமாகும்.
I pray because the need flows out of me.
நாம் சிசி லூயிஸ் விவரித்தது போல உணரலாம், நாம் எனக்கே உதவி செய்ய முடியாது என்பதால் ஜெபிக்கிறேன். விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் எல்லா சமயத்திலும் எனக்கு தேவை இருப்பதால் நாம் ஜெபிக்கிறேன். அது தேவனை மாற்றவில்லை, என்னை மாற்றுகிறது. வேதத்தில் கர்த்தர் நம் மீது தங்கள் நம்பிக்கை வைக்க அவரால் அவை செய்யப்பட்ட, அவரால் விடுதலை செய்யப்பட்ட அநேக விவரங்கள் உள்ளன. கர்த்தரை சார்ந்திருந்து பலசாலன கோயிலத்தின் கரங்களில் மரணத்தை தப்புவித்த இளம் தாவீதை நினைத்ததை பாருங்கள். அவனை கட்டியிருந்த கருகையிலிருந்து விடுதலை கொடுத்த தேவனை நோக்கி வேண்டுதல்கள் செய்த நெப்பியை கவனத்தில் கொள்ளுங்கள். கர்த்தரின் உதவியை ஜபத்தோடு நாளைய இளம் ஜோசப் ஸ்மித்தை நினைவு கொள்ளுங்கள். அவர் இருளின் வெள்ளமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு அதிசயமான பதிலை பெற்றார். ஒவ்வொருவரும் உண்மையான வித்தியாசமான சவால்கள் சந்தித்தனர். ஒவ்வொருவரும் விசுவாசத்துடன் செயல்பட்டு கர்த்தரில் நம்பிக்கை வைத்து ஒவ்வொருவரும் உதவி பெற்றனர். நாம் நாளினது அவரது பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவனின் வல்லமையும் அன்பும் வெளியரங்கமாக்கப்படுகிறது. ஜிம்பாவே மற்றும் போஸ்ட்ராவில் உள்ள விசுவாசம் நிறைந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் அதை நான் அன்னமில் பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு சிவரிட்டோ கிளையில் ஒரு உபாச சாட்சி கூட்டத்தில் பிள்ளைகள், இளைஞர்கள் மற்றும் வயதோந்தினோர் ஒரே மாதிரியான சாட்சிகள் நாம் தாழ்மையாக்கப்பட்டு உணர்த்தப்பட்டேன். ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் பற்றிய வல்லமையான அறிவிப்பை பகிர்ந்து கொண்டனர். சவால்களும் கடினமான சூழ்நிலைகளும் அவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கையில் ஒவ்வொரு நாளையும் தேவனில் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றனர். நான் தேவனுடன் மிகவும் நன்றியுள்ளதாய் இருக்கிறேன் என்று அந்த சொற்பாருடன் தங்கள் வாழ்க்கையில் அவரது கரம் இருப்பதை அங்கரித்து அவர்கள் அடிக்கடி தெரிவிக்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசுவாசமிக்க குடும்பம் கர்த்தரில் அதிக நம்பிக்கையை எங்கள் தொகுதியின் அங்கத்தினருக்கு உதாரணமாக காட்டினர். அரண் மற்றும் வெனிட்டா கட்ரியால் அற்புதமான குடும்பத்துடன் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அரண் ஒரு வெற்றிகரமான தொழில் செய்தனர். சில தூர இடங்களிலிருந்து வந்து ஒன்றாக கூடினர். அவர்களுக்கு ஒன்றாக இருக்க 40 வெளியேறப்பட்ட மணி நேரங்களே இருந்தன. கற்றல் குடும்பத்தினர் அவருக்கு மிக முக்கியமானது எது என கவனமாக தேர்வு செய்தனர். ஒரு குடும்ப பாடம், ஒரு குடும்ப விருந்து, சால்லேக் ஆலயத்தில் ஒரு கூட்டம். பெனிட்டா சொன்னால், நாங்கள் ஆலய கதவுகளை விட்டு வெளியே நடக்கும் போது இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றாக இருக்க பெற்ற அதுதான் கடைசி தருணம். ஆனால் இந்த வாழ்க்கையை விட அவர்களுக்கு அதிகம் இருக்கிறது என்ற உறுதியுடன் அவர்கள் சென்றார்கள். பரிசுத்த ஆலய உடன்படிக்கையினத்தம் தேவனின் வாக்கு தத்தங்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் என்றென்றைக்கும் ஒன்றாயிருக்க முடியும். அடுத்த 2 மாதங்கள் என்ன முடியாத அளவற்ற ஆசீர்வாதங்களால் நிறைந்தன. கர்த்தரில் அரண் மற்றும் வெனிட்டாவின் விசுவாசமும் நம்பிக்கையும் வெனிட்டாவின் வார்த்தையில் காணப்படுவது போல வளர்ந்தன. நான் அறிந்து கொண்டேன், எந்த குழப்பத்திலும் நீங்கள் சமாதானத்தையும் உணரலாம் என கற்றுக்கொண்டேன். கர்த்தர் நம்மை கண்காணிக்கிறார் என்று அறிவேன். நீங்கள் கர்த்தரை நம்பினால் உண்மையாகவே நீங்கள் வாழ்க்கையின் சவால்கள் அனைத்தையும் மேற்கொள்ள முடியும்.
You can overcome any of life's challenges.
அவர்களது மகள் ஒருத்தி சொன்னால், நாங்கள் எங்கள் பெற்றோரை கவனித்தோம், அவர்களது உதாரணத்தை பார்த்தோம், அவர்களது விசுவாசத்தையும் அதை எப்படி கையாண்டார்கள் என்று பார்த்தோம். நான் அந்த சோதனையை கேட்டிருக்கவே கூடாது, ஆனால் அதை ஒருபோதும் இழக்க மாட்டேன். நாங்கள் ஆவியால் சூழப்பட்டோம். உண்மையாகவே அர்ணனின் மரணம் கற்றியல் குடும்பத்தினர் விரும்பியதன் விளைவு அல்ல, ஆனால் அவர்களது இக்கட்டு விசுவாசத்தின் இக்கட்டு அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் செய்ய வேண்டிய காரியங்களில் சரிபார்க்கும் பட்டியல் அல்ல, ஆனால் அது நமக்கு இருதயங்களில் வாழ்கிறது. சுவிசேஷம் கடினமானதல்ல, அது சிறகுகள், அது நம்மை தாங்குகிறது. அது கற்றியல் குடும்பத்தினரை தாங்கியது. ஒருவரை ஒருவரும் ஆலய உடன்படிக்கைகளும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவை செய்யப்பட்டு காத்து கொள்ளப்படுகின்றன. கர்த்தரை நம்புகிற திறமையில் அவர்கள் வளர்ந்தனர். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்திலும் அவரது பாவ நிவர்த்தியின் வல்லமையாலும் பலப்படுத்தப்பட்டனர். நாம் நம்மை சுவிசேஷத்தின் பாதையில் காணும் போதெல்லாம் நமது கவலைகளும் சவால்களும் எதுவாயிருந்தாலும் டெரிக் ஆப்பிரிக்கா பரிசுத்தவான்கள் கற்றேல் குடும்பத்தினர் விசுவாசத்துடன் நமக்கு தேவையா இருக்கும் போது தேவனின் கரத்தை நாம் அடையாளம் நாம் ஜெபித்துடன் கர்த்தரில் நம்பிக்கையுடனும் நமது சவால்களை எதிர்பார்க்கலாம். அந்த விதமாக நாம் அவரை போலாகலாம். நம்முடைய ஒவ்வொருவரும் பேசி கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நமது பிதாவாகிய தேவன் நம்மை ஒவ்வொருவாக அறிகிறார், நமக்கு உதவி செய்கிறார் என்று எனது தாழ்மையான ஆனால் உறுதியான சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். அவரது நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமது உலகத்தின் சவால்களை ஜெபித்து பாதுகாப்புக்காக வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுவோம். நமது அவரில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொள்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென்.